மனைக்கணும் இரும்பு சத்துள்ள உணவை தானுண்ணனும் மண்ணை வளமாக்க நீரது தேவை மனிதனை வளமாக்கும் மாதர்களின் சேவை.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4. இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் குறிஞ்சிப்பூ குழுவினர் இதய நோயை பற்றி பேச வந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, நாமும் கேட்கலாம். இதயமே தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேச வந்திருக்கு. வாங்க அந்த இதயம் என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம்.
என் பெயர் இதயம். நான் மனிதனின் உடலில் உள்ள ஒரு முக்கியமான உறுப்பு. நான் சரியான முறையில் இயங்கவில்லை என்றால் மனிதனுக்கு ஏற்படும் விளைவுகளை பற்றியும் அதனை சரிப்படுத்தும் முறைகளை பற்றியும் தான் இன்னைக்கு பேச போறேன். என்னை பலவீனமான உறுப்பு என்கிறார்கள். இது தவறு. நிமிடத்திற்கு 72 தடவை துடித்து அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்தத்தை செலுத்துவது என் வேலை. என் வேலையை பலவீனப்படுத்துவதே மனிதனின் முக்கிய வேலை. புற்றுநோய், நீரழிவு, காசநோய் போன்ற கொடிய நோய்களினால் ஏற்படும் மரணத்தை விட நான் பலவீனமாக செயல்படும் போது ஏற்படும் மரணங்கள் அதிகம். இதற்கு காரணம் நான் அல்ல, மனிதனே. அவன் அவசர அவசரமாக எல்லா வேலையும் செய்ய வேண்டும் என்ற உணர்வுகளினால் சாப்பிடுவதற்கு கூட இப்பொழுதெல்லாம் அவனுக்கு பொறுமை இல்லை. அதிக கவலை, மன இறுக்கம், அதிக வேலை பளு, இதனால் எல்லாம் அவன் என்னை பலவீனப்படுத்துகிறான். அதற்கு நான் அவனுக்கு பரிசாக தருவது அவன் சாப்பிடுவதை கூட ஜீர்ணமாகாமல் தடுப்பது. கல்லீரல் என் தோழி, அதனால் அவள் கோபமடைந்து அவள் வேலைகளை சரியாக செய்யாமல் சிறுநீரகத்தை பாதிக்க செய்கிறாள். இதனால் அவனுக்கு கால் மற்றும் வயிறு வீங்க ஆரம்பித்து விடுகிறது. ஏனென்றால் நான் என்றால் அனைவருக்கும் பிடிக்கும். மனிதனை திட்டும் போது கூட இவனுக்கு இதயமே இல்லை, வெறும் கல் என்று திட்டுகிறார்கள். இதனால் எனக்கு பெருமையும் கூட தான். இயற்கை நியதிகளுடன் ஒட்டி வாழ்கிறவர்களை நான் ஒன்றும் செய்வதில்லை. ஒழுக்கத்துடன் வாழ்பவரின் வாழ்க்கைக்கு நான் உதவி செய்து அவர்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறேன். ஆனால் இயற்கை நிதிக்கு ஒட்டாமல் வாழ்பவனுக்கு நிம்மதி இல்லாமல் செய்து விடுவேன். அவன் நாகரிக உணவை விட்டுவிட்டு சத்தான உணவை எடுத்துக்கொண்டு அளவோடு சாப்பிட்டால் அவனையும் நன்றாக வைத்துக் கொள்வேன். நேற்றிருந்தோர் இன்றில்லை என்ற அவல நிலையை மனிதனுக்கு ஏற்பட காரணமே நான் தான். எதிலும் நிதானத்துடன் செயல்பட்டால் மனிதனை கண்டிப்பாக நான் காப்பேன். எனது வேலை சுருங்கியும் விரிந்தும் செயலாற்றி கொண்டிருப்பது. நான் சுருங்கும் போது என்னிடமிருந்து இரத்தம் உடலின் எல்லா பாகங்களுக்கும் செல்கிறது. விரியும் போது உடலின் எல்லா பாகங்களிலிருந்து இரத்தம் என்னிடமே வந்து சேருகிறது. உணர்ச்சி வசப்படும் போதும் வயது வித்தியாசம் இல்லாமல் இரத்த அழுத்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவேன். இது அதிகமாகும் போது அனைவருக்கும் இரத்த கொதிப்பை ஏற்படுத்துவேன். கடினமாக உழைப்பது, கோபம், ஆத்திரம், பரபரப்பான நிலை, இவை மனிதனுக்கு ஏற்படும் போது நானும் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு இரத்த கொதிப்பை ஏற்படுத்துகிறேன். இது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துவேன். ஏனென்றால் பெண்களே தங்கள் உணர்வுகளை அதிகமாக என்னில் அடக்கி வைக்கிறார்கள். ஆரம்ப நிலையிலேயே என்னை புரிந்து எனக்கு உணர்ச்சி ஏற்படுத்தாமல் இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் நான் நரம்பு மண்டலத்தை பாதித்து என் அண்ணன் மூளையையும் பாதித்து விடுவேன். இதனுடன் கண் பார்வையை மங்க செய்வதும் நடையை தள்ளாட செய்வதும் மயக்கம் மற்றும் தலை சுற்றலை ஏற்படுத்தி மனிதனை மருத்துவமனைக்கு அனுப்பிவிடுவேன். அவனுக்கு தண்டனையாக மருத்துவரிடம் பணத்தை இழக்க செய்வேன். அதற்கு பின்னர் என்னை கட்டுப்படுத்த முடியாது. ஆரோக்கியமாக வாழவிடாமல் இடையூறு செய்து கொண்டே இருப்பேன். இவையெல்லாம் மனிதனுக்கு நேராமல் இருக்க வேண்டுமென்றால் அவன் கோபதாப உணர்வுகளை விட வேண்டும். இல்லாவிட்டால் நான் அவனின் துன்பத்தை மட்டுமல்ல மகிழ்ச்சி அடையவும் விடாமல் பார்த்து கொள்வேன். இரத்த அழுத்த நோயை கொடுத்து மனிதனுக்கு என்றும் இதிலிருந்து விடுதலை இல்லாமல் செய்து விடுவேன். பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள் மனிதர்கள். ஆனால் நான் இரத்த அழுத்த நோயை தந்த பிறகு அவன் உப்பை குறைத்துதான் சாப்பிட வேண்டும். நலமான வாழ்விற்கு தான் உணவுப் பொருட்கள், சுவைக்காக இல்லை. சுவைக்காக உண்டால் வெறும் இரத்த அழுத்த நோயை மட்டும் தரமாட்டேன். நானே பலகீனமாகி என்னையே நோயாக்கி பரிசாக மனிதனுக்கு தந்துவிடுவேன். எனக்கு பிடித்த உணவு முறையையும் உடல் பயிற்சியையும் மனிதன் செய்தால் மனமகிழ்ந்து விடுவேன். அதிலும் எனக்கு மிகவும் பிடித்த வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயத்தை உணவில் சேர்த்தால் நான் மிகவும் மகிழ்ந்து விடுவேன். நோய்க்கிருமிகளை அளிக்கும் அற்புதமான ஆற்றலை பெற்றது வெள்ளை பூண்டு. இதில் எனக்கு பிடித்த வைட்டமின்கள் பி, சி மற்றும் பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், புரதம் ஆகியவை அதிகமாக இருப்பதால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அது மட்டுமல்ல அதன் மனமும் பிடிக்கும். வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் மனிதன் சாப்பிடும்போது நான் மிகவும் மகிழ்ந்து போயிருப்பதால் மகிழ்ச்சியாக விளையாடுவேன். அதனால் இரத்த ஓட்டத்தை சீராக நடைபெற செய்வேன். இதனால் என்னால் இரத்த அழுத்த நோயை ஏற்படுத்த முடியாது. அதனால் நானும் பலவீனமாக முடியாது. ஏனென்றால் நானே நினைத்தால் கூட சின்ன வெங்காயத்தை மனிதன் சாப்பிடும்போது எந்த நோயையும் ஏற்படுத்த முடியாது. கொலஸ்ட்ராலை குறைக்கவும் எனக்குள் ஏற்படும் அடைப்பையும் ஜீரண ஓட்டத்தை சரி செய்து சிறுநீரகத்தை இயங்கவும் சின்ன வெங்காயம் பூண்டுமே உதவி செய்கிறது. எனக்கு வேலை இல்லாமல் இருப்பதால் நானும் மகிழ்ந்து போய் விளையாடுகிறேன். நான் தரும் தண்டனையிலிருந்து மனிதன் தப்பிக்க வேண்டுமானால் இதை தினந்தோறும் உணவில் சேர்த்தால் போதும், நான் மகிழ்ந்து விடுவேன். நான் விரும்பியதை எனக்கு உணவாக கொடுத்தால் என் நண்பனான நுரையீரல் மட்டுமல்ல கல்லீரல் மற்றும் இழைப்பையும் கூட மனிதனுக்கு நோயை ஏற்படுத்தாது. என் நண்பர்கள் அவர்களுக்கும் நண்பர்கள். என் மூலம் ஏற்படும் மரணத்தை கூட தள்ளி வைப்பேன். சத்து நிறைந்த உணவினை மனிதன் கொண்டால் நான் மனம் மகிழ்வேன். அதிலும் வைட்டமின் பி தான் எனக்கு மிகவும் பிடித்த வைட்டமின். அது அதிகமாக இருக்கும் உணவை சாப்பிட்டால் போதும், என் மனம் அதீத மகிழ்ச்சியை அடையும். இது கைக்குத்தல் அரிசியில் அதிகமாக இருக்கிறது மற்றும் நிலக்கடலை, முந்திரி பருப்பு, பிஸ்தா பழங்களில் ஆப்பிள், அத்திப்பழம், ஆரஞ்சு, திராட்சை, பப்பாளி. காய்கறி வகைகளில் பாகற்காய், புடலங்காய், முருங்கைக்காய் மற்றும் கீரை வகைகளில் பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, வல்லாரக்கீரை, முளைக்கீரை, புதினாவும் பருப்புகளில் உளுந்து, துவரை இவற்றை உணவுப் பொருளில் அதிகம் சேர்த்தால் போதும், அவனுக்கு எந்த நோயையும் ஏற்படுத்த மாட்டேன். வைட்டமின் இ நிறைந்த உணவை சாப்பிட்டால் என் சிஷ்யர்கள் தமனி மற்றும் சிரைகளில் இரத்தம் உறைவதை தடுக்கலாம். பசுவின் பால், முளை வந்த தானியங்கள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவற்றில் வைட்டமின் இ உயிர் சத்து அதிகம் உள்ளது. எனக்கு கோழி முட்டை மிகவும் பிடிக்கும். ஆனால் அதில் இருக்கும் மஞ்சள் கரு தான் பிடிக்காது. வெள்ளைக்கருவை எவ்வளவு வேண்டுமானால் சாப்பிடலாம். இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்த்தால் போதும். நான் பலகீனமாகாமல் இருப்பதற்கு பசுமாலுடன் தேன் சேர்த்து இரவில் உண்டால் போதும், நான் ஆரோக்கியமாக இருப்பேன். இதனுடன் சுக்கு மற்றும் வெள்ளரி பிஞ்சுவை சேர்த்தால் போதும், என் ஆரோக்கியம் அளவில்லாமல் ஆகிவிடும். நான் இன்னும் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இப்பொழுது எல்லாம் கடைகளில் விற்கும் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிக்கு பதிலாக உமி நீக்காத கோதுமையை உணவில் எந்த மனிதன் சேர்த்து கொள்கிறானோ அவனை நான் சந்தோஷமாக பார்த்து கொள்வேன். இயற்கையான உணவினை உட்கொள்பவனை பார்த்து நானும் சந்தோஷமடைந்து அவனுக்கு பரிசாக உயிர் துடிப்பான என்னை நானே நன்றாக பார்த்து கொள்வேன். இதனால் மனிதன் நோய் நொடியின்றி பல நோய்களிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக நீண்ட நாள் இனியதாக வாழலாம். எனக்கு மனிதன் இரக்கத்தை காட்டுவதில்லை, அதிக வேலை பளுவை தந்துவிடுகிறான். அப்பொழுது எனக்கு ஏற்படும் கோபத்தினாலேயே அவனுக்கு தண்டனை கொடுத்து திணறடித்து விடுகிறேன். மனிதன் மனதினால் மட்டுமல்ல உடம்பின் மூலம் என்னை கோபப்படுத்துகிறான். அவன் உடல்நிலையை அதிகமாக்கி வைத்து விடுகிறான். எடையை குறைப்பதற்கு தேகப்பயிற்சி செய்வதும் இல்லை, உணவிலும் கட்டுப்பாட்டுடன் இருப்பதில்லை. இதனால் என் கோபம் அதிகரித்து அவன் உயிருடன் விளையாடி விடுகிறேன். இவன் என் கோபத்தை குறைக்க வேண்டுமானால் கொழுப்பு பொருட்கள் மட்டுமின்றி மாவு பொருட்களையும் சர்க்கரை மற்றும் கிழங்கு வகைகளையும் குறைவாக உணவில் சேர்த்தால் போதும். என்னையே நோயாக்கி பரிசளித்தாலும் கூட மனிதன் பூரண ஓய்வு உடலுக்கு என்று எடுத்துக்கொள்கிறான். இது அவனுக்கு மருந்தல்ல, உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வருவதே சிறந்த மருந்தாகும்.
நேர்களே, இவ்வளவு நேரமாக இதயம் தன் பிரச்சனைகளை சொன்னதை கேட்டீர்கள் அல்லவா? அடுத்ததாக நேர்களே, உடல் எடையின் மூலம் கூட நிறைய பேருக்கு மாரடைப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த உடல் எடையை வந்து எப்படி சீராக வச்சுக்கணும்னு திருமதி ரஞ்சினி அவங்க சொல்ல வந்திருக்காங்க. வாங்க நேர்களே, நாமும் கேட்கலாம்.
மரபணுவில் ஏற்பட்ட மாற்றத்தால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் உடல் பருமனாக இருக்கிறார்கள். இதில் ஆய்வு செய்யப்பட்டதில் மரபணு மட்டும் அல்லாமல் உணவு பழக்க வழக்கங்களும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. பல்வேறு நாடுகளில் உள்ள பல்வேறு வகைப்பட்டங்களை ஆராய்ந்ததில் மாரடைப்பு ஏற்படுவதில் உணவு வகையும் உணவில் உள்ள கொழுப்பு சத்தும் முக்கியமான காரணமாகும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழுப்பே இல்லாத நம் உடலை நல்ல நிலையில் வைக்க தகுந்த பல்வகை உணவு வகைகள் இப்போது தாராளமாகவே நமக்கு கிடைக்கின்றன. கேடு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு பொருட்கள் நிறைந்த கொழுப்பு பொருட்களை உணவில் தவிர்த்தல் வேண்டும். நன்மை பயக்கும் கொழுப்பு பொருட்களை கூட்டு உணவினில் சேர்த்து உட்கொண்டு வர வேண்டும். மீன், கோழி இறைச்சிகளில் பொதுவாக கேடு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு பொருட்களின் அளவு மிகவும் குறைவு என்றாலும் அவற்றின் தோல் பகுதியில் அப்பொருட்கள் அதிக அளவில் நிறைந்து இருக்கும் என்பதால் தோல் பகுதிகளை க கழித்து உண்டு வரலாம். தேங்காய் எண்ணெய், பனை எண்ணெய் ஆகிய கேடு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதிக கொழுப்பு உள்ள எண்ணெயை வந்து தவிர்த்துட்டு கொழுப்பு இல்லாத எண்ணெயை வந்து எல்லாம் யூஸ் பண்ணலாம். கேடு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு பொருட்கள் நிறைந்த உணவு பகுதி பொருட்களை உட்கொள்வதன் மூலம் இரத்த நாளங்களின் கொழுப்பு திவலைகள் படியும் என்கின்ற நிலை இருப்பதால் அந்த வகையிலான கொழுப்பு பொருட்களை முழு அளவில் உணவில் விலக்கிடல் வேண்டும். உண்ணும் உணவு சீராக அமைந்தால் நோயற்று வாழ உதவுவதுடன் நோயை போக்கும் மருந்தாகவும் அமையும். சீரற்ற உணவு முறையால் பல நோய்களுக்கு ஆளாவதுடன் அதை போக்க உண்ணும் மருந்துகளே உணவு போன்று பெருகிவிடும். உயிரை வளர்க்கும் உணவுதான் அளவுக்கு மீறினால் நம் உயிரையும் பறிக்கிறது. உடலின் தேவையின் அளவுக்கு மேல் அதிகம் சாப்பிடுவது, நேரம் தவறி சாப்பிடுவது, அடிக்கடி சாப்பிடுவது, வேகமாக சாப்பிடுவது, சாப்பிடும்போது ஆத்திரத்தை காட்டுவது, அதிக அளவில் கொழுப்பு உணவுகளை சாப்பிடுவது, முக்கியமான சாட்ரேட் கொழுப்பும் டிரான்ஸ் கொழுப்பு சத்தும் உள்ள உணவுகளை சாப்பிடுவது, காலை உணவை தவிர்ப்பது, மதியம் ஓரளவு உண்பது, இரவு உணவை மிக அதிக அளவு நேரம் தாழ்ந்து சாப்பிடுவது, ஒவ்வொரு முறையும் வயிறு முட்டை சாப்பிடுவது, நின்று கொண்டே அல்லது ஓடிக்கொண்டே அவசர அவசரமாக சாப்பிடுவது, ஆழ்ந்த சிந்தனையுடன் தீவிர உரையாடலுடன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே உண்ணும் பழக்கத்தால் தன்னை அறியாமல் அதிகம் சாப்பிடுவது, எதிலும் வேகம், வேதனை, வேண்டாத கொழுப்பு உணவு இவை அனைத்தும் மன அழுத்தத்துடனும் ஆத்திரத்துடனும் இருக்கும்போது பசியை கட்டுப்படுத்துவதும் லெப்டின் ஹார்மோன் அளவு குறைந்தும் பசியை தூண்டும் க்ரெலின் ஹார்மோன் அதிக அளவில் சுரந்து இரத்தத்தில் கலப்பதால் பல வியாதிகளும் வருகிறது. இவை மூன்றையும் அறிவினால் மனதை கட்டுப்பிடித்து தவிர்க்க வேண்டும். பசித்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். உணவு ருசிக்காக சாப்பிடக்கூடாது. நம் வயதிற்கும் உயரத்திற்கும் உழைப்பிற்கும் ஏற்ற அளவு சாப்பிட வேண்டும். சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் உணவின் அளவு 2000 கிலோ கலோரிஸ் சக்தியை தருவதாக இருக்க வேண்டும். நேரம் தவறாமல் சாப்பிடுவது காலை, மதியம், இரவு என்று மூன்று வேளைகளும் மட்டுமே. காலை உணவை தவிர்க்காமல் நன்றாக வேண்டிய அளவு சாப்பிடுதல், மதிய அளவை குறைப்பதுடன் இரவு உணவு மிகவும் குறைந்த அளவில் இருக்க வேண்டும். இரவு சாப்பாட்டிற்கும் தூங்க போகும் நேரத்திற்கும் குறைந்தது 3 மணி நேரம் இடைவெளி அவசியம். ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் பொழுது நிதானமாக அமைதியாக அமர்ந்து உணவை ரசித்து ருசித்து புசிக்க வேண்டும். உணவு நேரமல்லாது இடைநேரங்களில் நொறுக்கு தீனி சாப்பிடுவதை தவிர்க்கலாம். பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடுவதற்கு 15 நிமிடத்திற்கு முன்பே சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுதும் உண்ணும் அளவு அரை வயிறு மட்டும்தான் இருக்க வேண்டும். கால் வயிறு தண்ணீரும் கால் வயிறு காலியாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் வயிற்றின் உணவு நன்றாக கலந்து நன்கு செரிமானமாக வழி செய்யும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்ற குரலுக்கேற்ப, அதாவது முதலில் உண்ட உணவு நன்கு செரித்து விட்டது என்பதை நன்றாக தெரிந்து அடுத்த வேளை உணவை அளவோடு சாப்பிட்டால் உடலுக்கு மருந்து என்ற ஒன்று அவசியமே இல்லை.
நேர்களே, இவ்வளவு நேரமாக உடல் எடை அதிகரிப்பதால் இதய நோய் ஏற்படும், அதை நாம் எப்படி உணவுப் பொருட்களின் மூலம் கட்டுப்படுத்தலான்றத திருமதி ரஞ்சினி அவங்க சொன்னதை கேட்டோம் அல்லவா. அடுத்ததாக நேர்களே, இதய நோய் பயமளித்திடும் நோய் என்று பேச வராங்க, வாங்க நேர்களே கேட்கலாம்.
இதய நோய் ஒரு மனிதனுக்கு பயமளித்திடும் நோய் என்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் மனக்கட்டுப்பாட்டுடனும் உணவு கட்டுப்பாட்டுடனும் உடல் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் இந்த நோயை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை. நேற்று வரை நம்மிடம் நன்றாக பேசி கொண்டிருந்தவர் திடீரென மாரடைப்பினால் மரணம் அடைந்து விட்டாரே. 40 வயது கூட இன்னும் தாண்டவில்லை, அதற்குள்ளா இக்கதி ஏற்பட வேண்டும் என்று வழி என்று சொன்னார். மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு முன் உயிர் பிரிந்து விட்டதே. நோய் நொடி என்று அறியாதவர், மருந்து மாத்திரைகளை கண்டறியாதவர் இன்றைக்கு எங்களை எல்லாம் நிற்கதியாகிவிட்டு இந்த உலகை விட்டே ஒரேடியாக போய்விட்டாரே. டாக்டர் கூட உடம்பு நன்றாக இருக்கிறது என்று சொன்னாரே, ஆனால் இன்று நம்மளை எல்லாம் ஏமாற்றிவிட்டு போய்விட்டாரே போன்ற அவல குரல்களை கேட்கும்போது நெஞ்சமெல்லாம் கனத்து போய்விடும். தாங்க முடியாத துயரமும் சூழ்ந்துவிடும். அதிலும் குறிப்பாக மென்மையானவர், அமைதியானவர், எளிமையானவர், ஆரவாரமற்றவர், ஒழுக்கச்சீல உத்தமர், கள்ளம் கபடமற்றவர், சூதுவாது அறியாதவர், கண்ணியமிக்கவர், நாணயமானவர், வாய்மை மிக்கவர், நம்பிக்கையுடையவர், பண்பாளர், நல்ல மனம் படைத்தவர், இனிமையாக பழகக்கூடியவர், கடுஞ்சொல் பேசி அறியாதவர், பிறரின் உயர்வுக்காக பாடுபடுபவர், பிறர் உயர்வினை கண்டு மகிழ்பவர், பற்றுள்ளவர், பாசமிக்கவர், சுறுசுறுப்போடு செயல்படுபவர், கடுமையாக உழைக்கக்கூடியவர், கொள்கை பிடிப்பாளர், மன உறுதி படைத்தவர், சமுதாயத்தில் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர், தாயின் நிலையிலுள்ள தங்கமானவர், நெடிய காலம் வாழ வேண்டியவர் போன்ற உயரிய குணநலன்கள் நிறைவாக பெற்ற நல்லோர் பெரும் திடீர் விபத்து போன்று மாரடைப்பினால் மரணத்தை தள்ளிவிடும் போது இழப்பு அவர்களது குடும்பத்திற்கு மட்டும் பேரிடியாக அமைவதில்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே பேரிழப்பாகிவிடும். ஏதோ நடுத்தர வயதினரும் வயதானோரும் மட்டுமே மாரடைப்பிற்கு ஆளாவதில்லை, முதியோர், ஆடவர், பெண்டிர், சிறுவர் உள்ளிட்ட அனைவருக்குமே மாரடைப்பு ஏற்படக்கூடியது தான். சூழ்நிலைகள் மட்டுமே மாறுபடக்கூடியவை. குறிப்பிட்ட உயரிய குணநலன்களை உடைய நல்ல மனிதருக்கும் மாரடைப்பு ஏற்படுவது அரிதான நிகழ்ச்சிகள் தான். ஆனால் இதிலும் மாறுபட்ட குணநலன்களை உடையவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பன்மடங்காக பெருங்கிடும். அதிலும் வெளி தோற்றத்திற்கு நல்லவர் போன்ற காட்சியளிப்பவர்கள் தங்களது தவறான உள்ளுணர்வுகளாலும் விரும்பத்தகாத செயல்பாடுகளாலும் தங்களையும் அறியாமல் தங்களை தாங்களே எதிரிகளாக்கிக் கொள்வதோடு தாங்களையே ஏமாற்றிக் கொள்வதோடு உடல் நலம் பேணுதலிலும் கவனம் செலுத்தாமல் இருந்து விடுகிறார்கள் என்பதனையும் நினைவில் கொள்ளல் வேண்டும். நேற்றிருந்தோர் இன்றில்லை என்னும் கூற்றிற்கு எடுத்துக்காட்டாக இருந்து அதனை மெய்ப்பிக்கின்ற அளவில் மாரடைப்பு சில வேளைகளில் அமைந்து விடுவதால் மாரடைப்பினால் உயிர் பிரிந்து விடுமோ என்கிற அச்ச உணர்வு சமுதாயத்தை அலைக்கழித்த வண்ணமே இருக்கத்தான் செய்கிறது. மாரடைப்பு பயம் அளித்திடும் நோய்தான், உடல் நலத்தினை பேணி காக்காத வகையில். உடல் நலத்தினை பேணி மாரடைப்பினை தடுக்க வல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக கடைபிடித்து வந்தால் மாரடைப்பினை பெரும்பாலும் தவிர்த்து விடலாம், மாரடைப்பு ஏற்படக்கூடிய காலத்தை கடத்திடலாம், மாரடைப்பினால் ஏற்படக்கூடிய கடுமையான விளைவுகளை கட்டுக்குள் கொணரலாம், மாரடைப்பின் கடுமையான கட்டங்களை மாற்றி அமைத்து கொள்ளலாம். மாரடைப்பு, இரத்த கொதிப்பு, நீரழிவு போன்ற நோய்களுக்கு இலக்காகுபவர்களே பெரும்பாலும் அந்நோய்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு நாட்டம் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மருத்துவர்கள் அளித்திடும் ஆலோசனைகளாலும் அரிய மருத்துவ ஆலோசனை குறிப்பு நூல்களாலும் நன்மைகள் கிட்டுமெனினும் அந்நோய்களை பற்றி மக்கள் அனைவரும் குறிப்பாக இளைஞர்கள் அறிந்து வைத்திருப்பவர்களேயானால் அதுவே பெரும்பாலும் அவர்களது உடல் நலத்தினை பேணி காப்பதற்கு வழிவகுத்திடுவதோடு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே பயனுள்ளதாக அமையும். பொருளாதார பேரிழப்புகளிலிருந்து காப்பதோடு திடீர் மரணத்திலிருந்து தப்பிவிடுவதற்கும் வழி கிடைத்துவிடும். அதிலும் மாரடைப்பு, இரத்த கொதிப்பு, நீரழிவு போன்ற நோய்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இளமை காலந்தொட்டே கடைபிடித்து வருதல் வேண்டும் என்பதனை சற்று அழுத்தமாகவே தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. குறிப்பிட்ட நோய்கள் எவருக்கு எப்பொழுது தோன்றும் என்று அறுதியிட்டு கூற முடியாது என்கிற நிலை இருப்பதாலும் இந்நோய்கள் எவருக்கும் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்பதாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியமாகிறது. நலவாழ்விற்கு வழிவகுக்கும் இந்த குறிப்பினை அனைவரும் தெரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் இருந்தால் வளமான வாழ்க்கையை வாழலாம். மாரடைப்பு என்பது இதயம் சீராக இயங்குவதற்கு இயல்பான தொடர்ச்சியான இரத்த ஓட்டம் தேவை. அது கரெக்டான சீரான ஓட்டத்தில் இரத்த ஓட்டம் இல்லை என்றால் ஏற்படும் அடைப்பின் காரணமாகவே ஒரு மனிதனுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. இதய தசைகளின் இயக்கத்திற்கு தேவையான சத்து பொருட்களும் உயிர்வலியும் கொரோனரி தமனிகள் வாயிலாக செல்லும் தொடர்ச்சியான இரத்த ஓட்டத்தின் மூலம் நிறைவு செய்யப்படுகின்றன. திடீர் இரத்த ஓட்ட தடை காரணமாக தடைப்பட்ட பகுதிக்கு பின்னால் அமைந்த பகுதிகளில் இதய தசைகள் பாதிப்புக்குள்ளாகின்றன. இதய தசைகளுக்கான இரத்த ஓட்ட தடையை தொடர்ந்து இதய தசை பாதிப்பினால் சிதைவினால் ஏற்படும் கடும் நெஞ்சுவலியின் வெளிப்பாடுகளே மாரடைப்பு ஆகும். தமனியின் எந்த இடத்தில் தடை ஏற்படுகிறதோ அதற்கேற்ப இதய தசைகளின் பாதிப்பு அளவு அமையும். இதய தசை கோள பதிப்பானது சற்று சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ மிக பெரிய அளவிலோ பரவலாக இருக்கக்கூடும். இப்படி மாறுபட்ட பாதிப்புக்குள்ளாவது என்பது தமனியின் எந்த பகுதி தடைக்குள்ளாகியிருப்பது என்பதை பொறுத்து அமையும்.
நேர்களே, இவ்வளவு நேரமாக இதய நோய் பயமளித்திடும் நோய் என்று பேசினாங்க, அதை கேட்டோம். அடுத்ததா மாரடைப்புக்கான காரணங்களை கேட்போமா? மாரடைப்பின் காரணங்கள், மரபணுவின் மூலம் தலைமுறை தலைமுறையாக இந்த மாரடைப்பு வருவதற்காக அதிக வாய்ப்புள்ளது. இன்றைய காலகட்டத்தில் முதுமை மட்டுமல்ல இளமையிலும் கூட மாரடைப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. ஏனென்றால் இன்றைய இளைஞர்களுக்கு அதிக வேலை பளுவே காரணம். உரிய சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொள்ளாமல் இரத்த கொதிப்பு அதிகமானால் மாரடைப்பு வர அதிக வாய்ப்புள்ளது. இரத்த கொதிப்பு மட்டுமல்ல, நீண்ட நாள் நீரழிவு, ரத்தத்துல வந்து கொழுப்பு வந்து அதிகமா இருந்தாலுமே மாரடைப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. தன் உடலுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளாமலும் உடல் பருமன் அதிகமாகி தொப்பை இருப்பவர்களுக்கும் தான் எடுத்துக்கொண்ட உணவுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யாமல் உடலில் சேரும் கொழுப்பின் மூலம் மாரடைப்பு ஏற்படுகிறது. பெரும் செல்வந்தர்கள் அதிக கொழுப்புகளை கொண்ட உணவுப் பொருட்களையே தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உடல் உழைப்பு இல்லாதவர்கள். இதன் மூலம் மன உளைச்சலுக்கும் ஆளாகி மாரடைப்பு ஏற்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு அதிகமாக மாரடைப்பு ஏற்படுதுன்னா தொடர்ந்து மன உளைச்சல், மன அழுத்தம், இறுக்கம், பதற்றம், சோர்வு, திடீர்னு அதிர்வு ஏற்படுறதுனால மாரடைப்பு ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பெண்களை விட ஆண்களுக்கு மாரடைப்பு வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் புகையிலை மற்றும் மது பழக்கங்களால் அதிக மாரடைப்பு ஏற்படுகிறது. பெண்கள் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 வயதுக்கு மேல் மன உளைச்சல் உள்ளவங்களுக்கு தான் மாரடைப்பு ஏற்படுகிறது. மாரடைப்பு எந்த சூழ்நிலையிலும் நிகழலாம். முன்னெச்சரிக்கை அறிகுறிகள் இருந்தும் ஏற்படலாம். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமலும் ஏற்படலாம். கடுமையான உடல் உளைச்சல் மற்றும் மன உளைச்சலின் போது மாரடைப்பு ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்த்தாலும் உறக்க நிலையிலும் பெருமளவில் மாரடைப்பு ஏற்படுகிறது. உறக்க நிலையில் ஏற்படக்கூடிய மாரடைப்பு பயமளித்திடும் கனவினால் ஏற்படுகிறது. மிகுதியான உணவு, கடுமையான குளிர், விபத்துக்கள், அறுவை சிகிச்சை, அதிர்ச்சிகள் போன்ற நிகழ்வின் போது மாரடைப்பு உண்டாவதற்கான வாய்ப்பு பெறுகிறது. இதய தசைகளில் வந்து அதிகமான கொழுப்பு வந்து படிகிறதால மாரடைப்பு ஏற்பட அதிக காரணமாக இருக்கு. நேயர்களே, இவ்வளவு நேரமாக மாரடைப்பிற்கான காரணங்களை கேட்டோம் அல்லவா? அடுத்ததாக மாரடைப்பின் முன்னெச்சரிக்கையை அறிவோம் பாருங்கள்.
ஒருவருக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை அறிகுறிகளும் இல்லாமல் மாரடைப்பு திடீரென ஏற்படக்கூடும் என்கின்ற நிலை இருப்பினும் சிலருக்கு எதிர்காலத்தில் மாரடைப்பு ஏற்படக்கூடும் என்கின்ற முன்னெச்சரிக்கை அறிகுறிகளும் உண்டு. மார்பின் மையப்பகுதியில் அமுக்கி பிழிவதோ அழுத்துவதோ போன்ற வலி, கடுமையான நெஞ்சுவலி, அதுவும் சில நிமிடங்களுக்கே, அதாவது 5 முதல் 10 நிமிடங்கள் வரையே நீடிக்கவல்ல இதய நெஞ்சுவலி. மார்பின் மையப்பகுதியிலிருந்து இடத்தோள்பட்டை, இடைக்கை, வலத்தோள்பட்டை, மார்பின் இடதுபுறம், வலதுபுறம், தொண்டை பகுதி, வயிறு பகுதி, மார்பின் பின்பகுதி ஆகிய இடங்களுக்கு பரவக்கூடிய வலியோடு விபத்து கொட்டுதல், சில நேரங்களில் மயக்கம், தலைசுற்றல், உணர்விழந்த நிலை, மார்பில் படபடப்பு போன்றவை. உடல் உழைப்பின் போதும் நடக்கும்போதும் உணவிற்கு பிறகும் தோன்றக்கூடிய நெஞ்சுவலியானது சற்று ஓய்வெடுத்து அல்லது இதய வலி போக்கும் நைட்ரோக்ளோசரின் மாத்திரைகளை ஏற்றதும் உடனடியாக வலி மறைந்து போதல். உணவிற்கு பின் தோன்றக்கூடிய நெஞ்சுவலி மாரடைப்பின் முன்னெச்சரிக்கை அறிகுறியாகும். இந்த அறிகுறிகள் அனைத்தும் இதய தசைகளுக்கு இரத்தம் போதிய அளவு கிடைக்காததே காரணமாகும். இந்த இதய வலிக்கு ஓய்வு எடுப்பதும் மருத்துவரை அணுகி ஆலோசனை செய்வதும் சிறந்த வழியாகும். இந்த அறிகுறிகள் வேறு நோய்க்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். நெஞ்சு வலிக்கான காரணத்தை அறிந்து கொள்வதற்கு மருத்துவரை சென்று ஆலோசனை பெறுவதே மிக சிறந்தது. மாரடைப்பினை அடுத்து என்ன நிகழலாம் என்று கூற முடியாது. மாரடைப்பு ஏற்பட்டால் மனிதனுக்கு மரணம் என்பது உறுதி. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாகவும் விவேகமாகவும் சிகிச்சைகளை மேற்கொண்டால் உயிரினை காப்பாற்ற முடியும்.
நேர்களே, இவ்வளவு நேரமாக மாரடைப்பின் முன்னெச்சரிக்கை அறிகுறிகளை கேட்டோம் அல்லவா?
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற நிலை என்பது மனநோய், உடல் நோய் இல்லாமல் இருப்பதை மட்டுமே குறிப்பதல்ல, உடலும் மனமும் நலத்துடனும் வளத்துடனும் இருப்பதையே குறிப்பதாகும். எவ்வளவு செல்வங்கள் இருப்பினும் மனம் மற்றும் உடல் நலமின்றி இருப்பின் மகிழ்ச்சிக்கு இடமில்லை. ஆகவேதான் ஹெல்த் இஸ் வெல்த், உடல் நலமே செல்வம் என பழமொழியே ஏற்றப்பட்டது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையின் அனுபவங்கள் அனைத்தும் நாம் இவ்வுலகில் வாழும் போதே பெறுவதாகும். மனநலமும் உடல்நலமும் காக்கப்படுவதும் இவ்வுலகில்தான். மனிதன் இயந்திரங்கள் பல கண்டறிந்து இயக்கி மகிழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறான். அதனால் தன்னிலே உணராத நிலையில் இயந்திர மனிதனாகவே மாறிவிட்டான். இயற்கையுடன் மாறுபட்டு வாழ்வதால் தான் நோய்கள் பல கண்டு துன்பத்தில் மூழ்கி மாய்கின்றான். இந்த பட்டறிவை அவன் பெறுவதே நோய் வந்து அதன் அனுபவத்தை அறிந்த பிறகுதான். வாழும் நமக்கு வழிகாட்டி வாழ்ந்த மக்கள் என இருப்பின் வாழப்போகும் மக்களுக்கு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாகும். கற்பது கற்பிப்பதற்காக, கற்றபின் கற்றபடி நடப்பதற்காக. சொல்லும் வார்த்தைக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் இடைவெளி என்று நாம் வாழ்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வோம். விதை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. எண்ணங்களை விதைத்தவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை.
நேர்களே, இவ்வளவு நேரமாக இதயம் தன்னுடைய பிரச்சனையை இதயமே கூறியதை கேட்டோம். உடல் எடையால் இதய நோய் ஏற்படுதல், உணவு கட்டுப்பாடு, மாரடைப்பின் காரணங்கள், இதய நோய் பயமளித்துள்ள நோய் என்றும், கடைசியாக மாரடைப்பின் முன்னெச்சரிக்கையும் அறிகுறிகளையும் கேட்டோம் அல்லவா? எங்களோடு இணைந்திருங்கள். ரேடியோ கோத்திகிரி 90.4.